திருச்சிற்றம்பலம் சைவம் டார்கின் அன்பான நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமுறைகள் காட்டும் சரியை நெறி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிச்சபேசா சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்று என் பால் சிந்தைய கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துரை ஊரை சிவனே எந்த ஏசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கிளனோர் கைமாறி. சிற்றம்பலம் எல்லாமல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி நமது 12 திருமுறை ஆசிரியர் பெருமக்களையும் 14 சித்தாந்த சாஸ்திரியர்களின் ஆசிரியர் பெருமக்களையும் மனமொழி மேகளால் வழுத்திக் கொண்டு இந்த அருமையான நிகழ்வினை உலகம் முழுமையும் கண்டு பயனுறும் வண்ணம் திறம்பட நடத்தி கொண்டு வரும் சைவம் .org பொறுப்பாளர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். நேற்று வரைக்கும் நம்ம நிறைய பார்த்துருவோம், சரியே இல்லை, இன்றும் ஒன்று பார்க்கலாம். அறிவால் சிவமே என்று சொல்லக்கூடிய மணிவாசக பெருந்தகை பொற்சுண்ணம், இறைவனுக்காக பொற்சுண்ணம் இருப்பாங்க இல்லையா, அதுல சொன்ன பாடல்களை பார்த்தீங்கன்னா முதல் பாடல்ல முத்துநல் தாமம்பூ மாலை தூக்கி முளைக்கூடம் தூபம் நல் தீபம் வைமீன். சுவாமிக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்றாங்க, முத்துக்களாலான மாலை அப்புறம் பூமாலை. தாமம்னா மாலை, முத்துநல் தாமம் சொன்னதுனால முத்து மாலை, அடுத்து பூமாலை, அதுகளையும் வச்சு தொங்க விட்டு அழகா வச்சு, அப்புறம் முளைக்குடம்ங்கிறது முளைப்பாளிகை எல்லாம் வச்சு, தூபம் தீபம் இது ரெண்டும் சரியை பணின்னு பார்த்தோம். அது ரெண்டத்தையும் நல்ல குங்கிலிய தீபமும் நல்ல விளக்கையும் அதுல வச்சுட்டாச்சு. அப்புறம் சக்தியும் சோமியும் பார்மகளும் சொல்றது ருத்ராணி திருமகள் நிலமகள் கலைமகள் எல்லாரும் சேர்ந்து இருந்து என்ன பண்ணணுமா, நாமகளோடு பல்லாண்டு இசைமின் அப்படிங்கிறார் சுவாமிக்கு. பல்லாண்டு பாடணும், பாடணுங்கிறதும் சரியை பணி. சரி, அதுக்கடுத்த என்ன சொல்றாரு, சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கபரி கொண்மீன்கள். சுவாமிக்கு இவங்க எல்லாம் கபரி வீசுறாங்க அப்படிங்கறதும் அழகா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கணபதியுடைய சக்தியான சித்தி, அப்புறம் குமரனுடைய சக்தி ஆகிய கௌமாரி, அப்புறம் மகேஸ்வனுடைய சக்தி ஆகிய மகேஸ்வரி, அப்புறம் கங்காதேவி எல்லாருமே நின்று சுவாமிக்கு கபரி வீசுகின்றாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி ஆடப்பு சுண்ணம் இடித்து நாமே. அவருக்கு இந்த வாசனை பொடியை நாம் இங்கனம் இந்த உபச்சாரங்களை செய்து கொண்டே இடிக்கலாம் என்று மிக அழகாக இந்த பாடலிலே சரியை பண்ணியே நமக்கு மணிவாசக பெருமான் எடுத்து சொல்லியிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அதே பதிகத்துல 3வது பாடல், சுந்தர நீரணிந்தும் மெழுகி தூய பொன் சிந்தி நிதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எழுச்சுடர் வைத்து கொடியெடுமீன் அப்படின்னு சொல்ற. அதாவது சுந்தர நீரன் அழகாக திருநீற்றை அணிஞ்சுக்கணும், எந்த சிவப்பணி செய்தாலும் நெற்றியில கண்டிப்பா நீர் இருக்கணும், நீரில்லா நெற்றி பால். நெற்றியில சிவச்சின்னத்தை அணியாம எந்த பணி திருமுறை கூட பாடக்கூடாது, கண்டிப்பாக முதல்ல விபூதியை பூசிட்டு தான் அதுக்கு அடுத்தாலும் பாடும். அதனால நீர் அணிந்தும் மெழுகி அப்படின்னு சொல்லியாச்சு, அழகாக தரையை மெழுக வேண்டும். அது வந்து மெழுகுதல்ங்கிறது என்னது, சரியை பணி. அதனால அது வந்து இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். சரி, அந்த வகையில இந்த பதிகத்தில் உள்ள பாடல் கருத்துக்களை சிந்தித்த பின் இன்று நாம் 9வது திருமுறையிலும் 10வது திருமுறையிலும் இருக்கக்கூடிய சரியை பணிகளை எல்லாம் இப்போது காணலாம். 9வது திருமுறையில நேற்று நம்ம ஒரு பாடல் பார்த்தோம், பாடலங்கார பரிசில் காசருளி என்று. அந்த பெருமக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த பாடல்ல சொல்லப்பட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமது ஞானசம்பந்த பெருமானையும் நாவுக்கரசு பெருமானையும். பிற்காலத்துல அதையே நம்ம உபச்சாரமாக திருமுறை பாடுபவர்களுக்கும் என்று பொருள் சொல்கின்றோம். ஏன்னா பாடணுங்கிற ஒரு உணர்வு எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கறதுக்காக நாம் அவ்வாறு சொல்லுகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு, இனி அதற்கு அடுத்தபடியாக ஒரு அருமையான திருவிசை பாப்பாடல், புவன நாயகனே அக உயிர் கமுதே பூரணா ஆரணம் புழியும் பவளவாய் மணியே பணி செய்வார்க்கு இறங்கும் பசுபதி என்று சொல்கின்றார். இந்த சொற்றொடர் அப்படியே நீங்க உங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். நாம சிவப்பணி செய்து கொண்டே இருந்தால் நம் மீது இறைவன் இறங்கி நமக்கு அனுக்கிரகம் செய்து கொண்டே இருப்பார் என்பது அந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கண்டிப்பாக பணி செய்ய வேண்டும் என்பது அதிலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. சரி, அதற்கும் அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சுவாமிக்கு வந்து எல்லா விதமான ஒலி சப்தங்கள்லாம் நல்லா கேட்கும். அதை பத்தி அதுல நமக்கு ஒன்பதாம் திருமுறையில நிறைய இடத்துல வருது. திருவிசைப்பாலையும் வருது, திருப்பல்லாடுனா. ஒன்பதாம் திருமுறைக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, திருவிசைப்பா திருப்பல்லாடுங்கிற ரெண்டு வகையான நூல்களும் அதுல இருக்கு. பஞ்சபிராணம் பாடும்போது அஞ்சுல ரெண்டு பாடல் இந்த ஒன்பதாம் திருமுறையில இருந்தா வருது. ஆகையால் இதுல வந்து இந்த பாடலை நீங்க மனதிலே எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இத பார்ப்போம். அதாவது தேர்மலி என்று ஒரு அழகான பாடல், அந்த பாடலை இப்போது நாம பார்க்கலாம். திருமாளிகை தேவர் அருளியது. தேர்மலி விளவில் குழலொளி தெருவில் கூத்தொளி ஏத்தொளி ஓத்தின் பேரொளி பறந்து கடலொளி மலிய பொலிதரு பெரும்பற்ற புலியூர் என்று அந்த பாடல் வருகிறது. நேரம் காரணமாக நம்ம கருத்துக்களை மட்டுமே பார்த்து கொண்டே போகலாம். தேர்கள் மிகுதியாக உழவக்கூடிய விழா காலங்கள்ல குழல் ஒளி அப்படின்னு சொல்லும்போது நாதஸ்வரத்தையும் குறிக்கும், அதே சமயம் புல்லாங்குழல் வேங்குழல்னு சொல்லுவோம், அதுல உள்ள ஒளி. அடுத்து என்ன வருதாம், தெருவில் இறைவனுடைய பாடல்களுக்கு கூத்தாடுதல் அப்படின்னு நம்ம நேத்து பார்த்தோம். அதனால அந்த கூத்துக்களுக்கு உள்ள ஒளி அதுவும். அடுத்து ஏத்தொலி அப்படின்னா இறைவனுடைய புகழை அடியார்கள் பாடுவார்கள் அல்லவா, அதற்கு ஏத்தொலி என்று பெயர். அடுத்து ஓத்தின் பேரொளி, ஓத்துன்னா வேதங்கள், வேதங்களும் ஓதப்படும். அது வடமொழி வேதம், இந்த திருமுறைகள் வந்து தமிழ் வேதம், ரெண்டுமே இறைவனுக்கு உகந்தது. ஆகையால் அங்கனம் அதுவும் ஓதப்படும். இந்த ஒலிகள் எல்லாம் நிறைந்து இருந்தது எங்க, பெரும்பற்ற புலியூர்ல அப்படின்னு சொல்லி மிக அழகாக அந்த கருத்தை வந்து அதுல பதிவு செய்திருக்கின்றார். சீர்நிலைய சீர்நில இளையம் லயம், இளையம் லயம் திரு நடத்தியல் திகழ்ந்த சிற்றம்பல பூத்தா வார்மல்லி முலையாள் வருடைய திரள் மாமணி புறந்ததின் மதிய என்று அதுல வருது. லயம்னா தாளம், அழகாக தாளம் முறையோட அந்த இதெல்லாம் இசையெல்லாம் அங்க நடக்குது அப்படிங்கறது நமக்கு இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். கிட்டத்தட்ட இதே போலதான் திருப்பல்லாண்டிலும் ஒரு கருத்து வருகிறது. இப்ப நம்ம பார்த்தது திருவிசைப்பா, திருப்பல்லாண்டிலும் இதே கருத்துல ஒரு பாடல் வருது. நம்ம எல்லாருக்கும் நல்ல பரிச்சயம், ஏன்னா பல்லாண்டுல பாடல்கள் மொத்தமே 13 பாடல்கள் தான். அதனால எல்லாருக்குமே அது நன்றாக பரிச்சயமா தான் இருக்கும். குழலொலி யாழொலி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம் பெருகி விழவொளி விண்ணளவும் சென்று விம்மி மிகு திருவாரூரில். இது திருவாரூர்ல. மலவிடையாருக்கு வழி வழியாடாய் மனம் செய்குடி பிறந்த பல அடியாரோடும் கூடி எம்மானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. ரெண்டு, அதாவது இந்த எப்படிலாம் ஒலிகள் வருது அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு. சென்ற பாடல்ல பார்த்த மாதிரிதான் குழல் ஒலி அப்படின்னு சொல்லும் போது வேங்குழல் இசை என்று எடுத்துக்கொள்ளலாம். யாழ் ஒலிங்கும் போது யாழினை மீட்டுவதால் வரக்கூடியது. கூத்தொலி என்று சொல்லும் போது இந்த கூத்தாடும் போது வரக்கூடிய ஓசை. அதன் பின்பு ஏத்தொலி அப்படின்னு சொல்றது துதித்தல், இறைவனுடைய தோத்திரங்களை துதிப்பதால் வரக்கூடிய ஒலி. இது எல்லாம் எங்கும் குழாம் பெருகி கூட்டம் கூட்டமா நின்று இந்த ஒலிகளை எல்லோரும் எழுப்புகின்றார்கள் அடியார் பெருமக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விழா காலத்துல இவ்வளவு ஒலியும் வர்றதுனால இதுக்கு விழா ஒலினே சொல்லியாச்சு. அதாவது நித்திய வழிபாடு நைமித்திய வழிபாடு, நித்திய வழிபாட்டுல சில சத்தங்கள் கேட்கும், நைமித்திய வழிபாடுகள்ல சிறப்பா இருக்கும் இல்லையா, எல்லாம் சிறப்பு வழிபாடா இருக்கும். அதனால அந்த ஒலிகள் எல்லாம் நிறைந்து எங்க போகுதா, விண்ணளவும் சென்று. இப்ப நம்ம இங்க பாடுறது விண்ணை எட்டுகிறது. அப்ப அது நம்ம எவ்வளவு தூரம் மனதில் எடுக்க வேண்டும் பாட வேண்டிய பணியை, இப்ப நம்ம அது பார்த்துட்டே வர்றோம். எல்லாராலே செய்யக்கூடிய பணி வந்து பாடும் பணி, பாடும் பணியே பணியாயிருவான்னு கேக்குறாரு இல்லையா அருணகிரிநாதர், அது மாதிரி. அதனால அந்த பணி வந்து நீங்க பாடும் போது அந்த ஒலி வந்து எங்க போகுதான், அந்த விண்ணையே சென்று அடைகின்றது என்பதால் கண்டிப்பாக நாம் பாட வேண்டும் என்பது அதிலே கூறப்பட்டிருக்கிறது. சரி, எல்லாம் சரி, ஞான நூல்கள் நாம என்ன செய்யணும் நமக்கு அழகாக பட்டியலிட்டு கூறுகின்றன. ஆனா அது எல்லாராலையும் பின்பற்ற முடியுமா? அதாவது இதுதான் விதி அப்படின்னு நமக்கு தெரியுது, அந்த விதியை விளக்காம பின்பற்றுவதற்கு எல்லாரோடும் முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா யாராலும் முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இறைவன் அருள் பெற்றவர்கள், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிட்டு. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு ஐயப்பாடு உண்டு. நேத்து பார்த்தோம் நன்னெஞ்சும் பிண நெஞ்சும் பார்த்தோம். அது மாதிரி உலகத்துல பேய் உண்டா இல்லையான்னு எல்லா கருத்துக்குமே உண்டுன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கும், இல்லைன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கும். இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா சிலர் வந்து ஆமா பேய் உண்டுன்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து பேய அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் கட்டுக்கது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே பேய் இருக்குது. அந்த பேய் எப்படி இருக்கும், அது என்ன செய்யும், எத்தனை வகையான பேய் இருக்கு அப்படிங்கறத நமக்கு அழகா திருமுறைகள் பட்டியல் போட்டு காட்டுது. பிரம்மன் வந்து படைப்பு தொழில செய்யறாங்க. பிரம்மன்னா யாரோ ஒருத்தர் தான் நீங்க நினைக்க கூடாது. அப்பர் சுவாமிகள் தேவாரம் பாடுற காலத்துல அவர் சொல்லியிருக்காரு, 100 கோடி பிரம்மர்கள் நோக்கினர். அவர் காலத்திலேயே 100 கோடி பிரம்மாக்கள் வந்துட்டு போயாச்சு. 100 பிரம்மா இல்ல, 100 கோடி பிரம்மாக்கள் வந்துட்டு போயாச்சு. அப்படின்னா அது வந்து ஒரு பதவி. இப்ப நம்ம பிரதம மந்திரி இந்த முதல் மந்திரின்னு சொல்ற மாதிரி அது ஒரு பதவி. அந்த பதவிக்கு வந்துட்டு அவங்க எல்லாம் அந்த பதவி காலம் முடிஞ்சோடனே மீண்டும் பிறவிக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி வந்ததுல ஒரு பிரம்மாவுக்கு படைப்பு தொழில் செய்ய தெரியல. செய்ய தெரியலேன்னு உடனே அவர் கண்ணுல இருந்து இப்ப நம்ம படைக்க தெரியல, இப்ப நம்ம என்ன பண்றதுங்கிற பயத்துல அச்சத்துல கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துதான். அந்த கண்ணீரில் இருந்து தோன்றியவை பேய்கள், அவன் அதெல்லாம் பேயா தெரிகின்றது என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அடுத்து பேய்களுக்கு உருவம் கிடையாது. வேற யார் பேயா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சுவாமி நமக்கு இப்படி படிப்படியாக அறிவை கூட்டி ஒரு அறிவு முதல் 6 அறிவு வரை மனித பிறவியை கொடுத்துட்டே வர்றார். நாம பல பிறவிகளில் ஈட்டிய நல்வினை தீவினை புண்ணிய பாவமா மாறி நமக்கு இன்ப துன்பத்தை தரு. இன்பத்தை எளிதாக விரும்பி அனுபவிக்கின்ற நாம் துன்பத்தை விரும்பி ஏற்பதே கிடையாது. அப்ப துன்பத்தை ஏற்க முடியலன்னு உடனே நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஒரு தவறான முடிவு எடுப்பாங்க. அதுதான் தன் உயிரை தானே மாய்த்து கொள்ளுதல், பல வகையில பண்ணுவாங்க அந்த தப்ப. அப்படி பண்ணனே சுவாமி என்ன செய்வாரா, உனக்கு கொடுத்த ஒரு உடலை உனக்கு பேண தெரியல, அதனால உனக்கு கொஞ்ச காலம் நான் உடலே தர மாட்டேன்னு இந்த உயிரை அப்படி அலைய விட்டுவாரு. அதுதான் அப்படி பேயா அலையும். கிட்டத்தட்ட ஒரு ஒரு சில நூல்கள்ல கொடுத்துருக்கு 60,000 வருடங்கள் கூட பிறவி தரமாட்டாரு. அப்ப அது எவ்வளவு காலம் பேயா அலையும்? அப்ப கொடுத்த பிறவிய பத்திரப்படுத்திக்கணுமே தவிர அந்த வினை பயனை நுகர்ந்து கடிச்சிடும். பிராரத்த வினை வந்து உடல் ஊழாய்த்தான் கடியும், அதை அனுபவிச்சுதான் கழிக்கணுமே தவிர இதுல இருந்து தப்பிச்சோம்னா அடுத்து இந்த மாதிரி தப்பு பண்ணா நரகத்துக்கு போகணும். அந்த நரகத்துல இருந்து நிச்சயமா தப்பிக்க முடியாது. யமகிங்கரர்கள் ஆப்டு அவங்க நீங்க போற்றி பகலோடைங்கிற நூல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எப்படிலாம் இருக்கு நரகம்னு அதுல விரிவா சொல்லப்பட்டிருக்கும். அந்த நரகத்துல இருந்து வெளியே வர முடியாது. அச்சப்பட்டு வெளியே வர்றதா இருந்தா உலக்கையாலே அடிச்சு உள்ள தள்ளுவாங்க. தேவையா உலக்கையால எல்லாம் நம்ம அடி வாங்கணுமா? வேண்டாமே. இறைவன் திருவடியை சிக்குன்னு பிடிச்சுக்கிட்டு இறைவன் திருவடியை நினைச்சுக்கிட்டே இருக்க அடியார்களை பேணிட்டு வாழ்க்கையை கவனிச்சுக்கணும். இந்த மாதிரி இடங்கள்ல மட்டும்தான் அடிங்கிற சொல்ல நம்ம காதல விழணுமே தவிர உலக்க அடியெல்லாம் நம்ம காதல விழவும் கூடாது, அந்த அடியை நம்ம வாங்கவும் கூடாது. சரியா? அப்புறம் அங்க போகும்போது பல வகையான துன்பங்கள், எண்ணெயில போட்டு பொறிப்பாங்க, நகக்கண்ணுல நல்ல ஊசியை ஏத்துவாங்க, கண்ணுல ஊசி பழுக்க காய்ச்சி ஏற்கப்படும், காதுல நல்ல ஈயத்த காய்ச்சி ஊத்துவாங்க, இந்த உடம்புல இருக்க சதைகள்லாம் கிள்ளி கிள்ளி எடுக்கப்படும், கிள்ளி எடுத்த உடனேயே மீண்டும் அதெல்லாம் அந்த இடத்துல சதையெல்லாம் வந்துடும், எண்ணெயில பொறிச்சு வெளியே தூக்கி வச்சுனே பழைய நிலைமைக்கு வரும், திருப்பி எண்ணெயில போட்டு பொறிப்பாங்க. இது போன்ற பல வகையான துன்பங்கள்லாம் இருக்கு நரகத்துல. அப்ப நரகம் போகாம தப்பிக்கணும்னா நம்ம கையில இருக்கு நல்ல இறைவனுக்கு நம்மளை அர்ப்பணிச்சு உழவாரப்பணியை விடாம செய்யணும், திருமுறையை நன்றாக ஓதணும். இது நம்ம செய்யக்கூடிய தலையாய பணி என்பதை மனசுல எப்போதும் தூக்கத்துல தட்டி எழுப்பி கேட்டா கூட சொல்லணும். ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் இதுக்காக நம்ம செலவழிக்க முடியுமோ கண்டிப்பா செலவழிக்கணும். சரி, இப்ப அந்த பேய்களுக்கு உடம்பு இல்ல பாத்தீங்களா, அப்ப அது என்ன பண்ணதான், யார் உடம்புலயாவது போய் உட்காரு, யாரோட உடம்பு அதுக்கு பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சாரம் இல்லாதவர்கள். ஆச்சாரம் இல்லாதவங்கன்னா யாரு, காலையில சீக்கிரம் எழுந்தவர்கள், காலையில குளிக்காம சாப்பிடுறவங்க, கூழானாலும் குளித்து குடி கந்தையானாலும் கசக்கி கட்டு. இது வந்து நோயாளிகளுக்கும் முதியவர்களுக்கும் மட்டும்தான் விளக்கு. மற்ற எல்லாரும் அப்படி செய்யக்கூடாது நினைச்சு அப்படியே எந்திரிச்சு பெட்ல இருந்து எந்திரிச்சு அப்படியே பெட் காஃபி குடிச்சு பல்லு கூட துளக்காம அப்புறம் குளிக்காம சாமி கும்பிடாம அப்புறம் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகினு சொல்றாரு. சாப்பிட முன்னால குளிச்சுக்கணும், குளிச்சு சுவாமிக்கு பூ சாத்திட்டு தான் நம்ம வந்து சாப்பிடணும்னே திருமுறைகள் சொல்லுது. இப்ப அதெல்லாம் தவிர்த்துட்டு சௌரியமே இன்னைக்குள்ள படிப்பும் பணியும் அப்படி இருக்கிறனால பெருவாரியாக எல்லோரும் இப்படித்தான் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட மதியத்துலதான் எல்லாருமே குளிக்கிறாங்க, அது தவறு. காலை உணவை குளிக்காம தான் சாப்பிடுறாங்க, அது ரொம்ப ரொம்ப தவறு. அப்படி சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உலக வழக்கில் ஒரு பேச்சு நட சொல்லுவாங்க, பேய் தீனி திங்கிறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இவங்க வழக்கமா சாப்பிடுற மாதிரி சாப்பிடுவாங்க ஆனா வயிறு நிரம்பாது. அதுக்கு என்ன காரணம், அந்த பேய் உள்ள இருந்து கூட சாப்பிட்டுட்டு இருக்கும். அப்ப ஒரு ஆள் சாப்பாடா ஒரு ஆள் சாப்பிட்டா சரியா இருக்கும், உள்ள இன்னொன்னு உட்கார்ந்து இருக்கும் போது ரெண்டு ஆள் சாப்பாடா ஒரு ஆள் சாப்பிட்டா பத்துமா, பத்தாது. அப்ப மீண்டும் நாம் சாப்பிட்டு கொண்டிருப்போம். இதெல்லாம் நமக்கு தேவையா, தேவையில்லை. அதனால ஆச்சாரம் இல்லாதவங்க, அடுத்து கோழைகள், மன வலிமை இல்லாதவர்கள். எப்ப பாரு பயந்துகிட்டே இருப்பா. எல்லாத்துக்கும் நமக்கு சுவாமி தோன்றா துணையா இருக்கிறாரு, குரு தோன்றும் துணையா இருக்காருன்னு ஒரு உரைப்பு இருக்கணும். அதை விட்டுட்டு பயந்துகிட்டே இருந்து அந்த மாதிரி கோழைகளை பேய்களுக்கு ரொம்ப பிடிக்கணும், அவங்கள சிக்கன் பிடிச்சி வச்சுக்கணும். ஆனா நமக்கு கோழைத்தனம், அதாவது அசட்டு துணிச்சல் வேண்டாம், ஆனா தேவையில்லாமல் நாம் பயப்பட வேண்டாம். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்பது நம்ம மனசுல இருக்கணும். சரி, அதுக்கு அடுத்தது அந்த மாதிரி உள்ளவங்களுடைய உடம்பெல்லாம் தனக்கு இருப்பிடமாக பேய்கள் வைத்துக் கொள்கிறது. அடுத்து முக்கியமாக நெற்றியில திருநீர் இருக்கும், திருநீர் இருந்தா பேய் கிட்டேயே வராது. நெத்தியில திருநீர் வேணா கண்டிப்பா பேய் உள்ள என்று ஆகும். அதனால திருநீர் கண்டிப்பாக இட வேண்டும். இறைவன் சிவபெருமானை நினைக்க வேண்டும். யாரெல்லாம் சிவபெருமானை நினைக்க தவறுகின்றார்களோ அவர்களுக்குள்ளும் இந்த பேய் போய் புகுந்துவிடும். சரி, அடுத்து அஞ்செழுத்து, அஞ்செழுத்த நெஞ்செழுத்தி வைக்கணும். அஞ்செழுத்து ஓதில் நாளும் அறநடிக்க அன்பதாகும் அப்படிங்கிற நாவுக்கரசு பெருந்தகை நமக்கு அழகா ஒரு பாடல்ல சொல்லியிருக்காரு. அப்போ அஞ்செழுத்தை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கணித்துக் கொண்டே இருக்கின்றோமோ அது பெரிய நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையமா இருக்கு. அதை விட நமக்கு பாதுகாப்பு வேற எதுவுமே கிடையாது. மந்திரங்கள்லயே தலையாய ராஜ மந்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா அஞ்செழுத்து மந்திரம் தான். அதனால கண்டிப்பாக தீட்சை பெற்றுக் கொள்ளுங்கள், ஐந்தெழுத்தை ஜெபியுங்கள் என்ற அளவு நாள் முழுவதும் சொல்லிக்கிட்டே இருக்கு. நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னது போல அதை கணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து பூஜை பண்ணணும், இறைவனை வழிபாடு பண்ணணும். வழிபாடு பண்ணாம யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களையும் அதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்கள்ட்ட இறை பற்று இல்லைங்கல்ல, இது போய் பற்றி கொள்ளும். ஆக பேய் நம்மை பற்றாமல் இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஆச்சாரமாக இருக்கணும், மனதுல தைரியம் இருக்கணும், நெற்றியில திருநீர் இருக்கணும், சிவபெருமானை எப்போதும் நினைந்து கொண்டே இருக்க வேண்டும், ஐந்தெழுத்தை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், பூசை செய்ய வேண்டும். இவ்வளவும் செஞ்சா பேய் வந்து அண்டாது. கடவுள் சிந்தனை இல்லாம தெரியக்கூடிய உலகாயதர்களை திருவள்ளுவர் வந்து பேயாகவே வைத்து எண்ணப்படும் அப்படின்னு குறிப்பிடுகின்றார். அது போல ஞானசம்பந்த பெருமான் திருவெண்ணியூர் பதிகத்துல மூத்தானை என்று நான்காவது பாடல்ல வெண்ணியம் வெண்ணி எம்மான் தன்னை ஏத்தாதார் என் செய்வார் ஏழை அப்பேய்களை. ரெண்டு வார்த்தை போட்டாச்சு, ஏழைன்னு ஒரு வார்த்தை, பேய்னு ஒரு வார்த்தை. ஏழைன்னா யாரு, உலகத்துல பொருள் இல்லாதவர்கள். ஆனா இந்த நம்ம ஞான நிலையில அருள் பெறாதவர்கள்லாம் ஏழைகள் தான். அதனால என் செய்வார் ஏழைன்னு சொன்னது அருள் பெறாத ஏழைகள். அடுத்து அவங்க வந்து இறை பற்றி இல்லாதனால பேய்கள் என்று கருதப்படுகின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஞானசம்பந்த பெருமான் கருத்தை ஒட்டியே சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துண்ணை பேயாய் திரிந்தைத்தேன் என்று சொல்லுகின்றார். நாயும் பாத்தீங்கன்னா குறிக்கோள் இல்லாம அலையும், அதனால நாய் மாதிரியே அலைஞ்சாலும் நமக்கு வாழ்நாள் புறம் வீணா பெரு குறிக்கோளே இல்லாம அலைஞ்சுகிட்டே இருந்தார். அடுத்து பேயாய் திரிந்து எய்தன், பேய்க்கு வேலையை திரிந்து கொண்டே இருக்கிற வேலை தான், அது எய்த்தும் போயிடும். அத மாதிரி நானும் பேய் மாறி திரிந்து திரிந்து நாளெல்லாம் போக்கிவிட்டேனே என்று வருந்துகின்றார் தம்பிரான் தோழராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதெல்லாம் நமக்காக அவர்கள் தம்மேல் ஏற்றி பாடிக்கொண்ட பாடல்கள் தான், தவிர அவர்கள்லாம் இறைவனை இமைப்பொழுதும் நீங்க அமைத்தா இருந்திருக்காங்க. சரி, அடுத்து இதே கருத்தை திருமாளிகை தேவர் ஒன்பதாம் திருமுறையில திருவிசைப்பால இணங்கிலா ஈசன் துவங்கக்கூடிய பதிகம், அதாவது ஒன்பதாம் திருமுறையில நாலாவது பதிகம், நீங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்படி எல்லாம் கூட இருக்கா, நம்ம வந்து எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த பதிகத்தின் மூலம் நமக்கு உணர்த்தப்படுகிறது. இணங்கிலா ஈசன துவங்குது அந்த பதிகம். அதுல அவர் என்ன சொல்றாரு, இறைவனுடைய நாமத்தை சொல்லாதவங்கள் எல்லாம் என்ன சொல்றாரு, தில்லைவாணன் மன அடியார்கள் வன்மை குணங்களை கூறா வீரில் கோரைவாய் தீரல் பிண்ட பிணங்களை, அவங்களெல்லாம் பிண்ட பிணங்கள்னு சொல்லிட்டார். சரியா, இறைவனுடைய திருவிழா அழகாக நடக்கின்றது, அந்த திருவிழா நடக்கும்போது அதுல போய் கலந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய அந்த ஓட்டை உடம்பை உடைய அந்த அவங்கெல்லாம், அவங்களாம் வாழ்றதுல ஒரு பயனும் கிடையாது. அதனால அவங்களுக்கு என்ன பேர் கொடுத்துட்டாரு, பிணங்கள் அப்படின்னு சொல்லி. நேத்து மணிவாசக பெருந்தகை சொன்னதை நம்ம பார்த்தோம், பிண நெஞ்சில். அதனால இவர் என்ன சொல்லிட்டாரு, திருமாளிகை தேவர் இவங்களெல்லாம் பார்த்து பிணங்கள் என்று சொல்கின்றார். அவங்களை காணா கண், ஏன்னா அடியான தவிர வேற யாரையும் நம்ம உறவு வச்சுக்கொள்ள வேண்டாம். அதனால அவங்கள காணா கண் வாய் பேசாது அப்பெய்களோட, அப்படிப்பட்டவங்களோட நீங்க பேசவே பேசாதீங்க. இந்த உரைப்பு இருந்தா நிச்சயமா மதமாற்றம் நிகழுமா, நிகழ்வதற்கு இடமே கிடையாது. நெத்தியில நீர் இருக்கணும், அதுக்கடுத்தபடியா இறைவனோட புகழ பாடி அந்த மாதிரி எல்லாம் இருக்காதவங்களை காணவே கூடாது, அவங்க கூட பேசவே கூடாதுன்னு அப்புறம் எப்படி அவங்க வசப்பட்டு மதம் மாறுதல் எல்லாம் நிகழும், நிச்சயமாக நிகழாது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து என்ன சொல்றாரு, தில்லை வேந்தனை சேர்ந்திலாத துட்டரை தூர்த்த வார்த்தை குளம்பரை விளம்பு வேசம் பிட்டரை காணாகன் வாய் பேசாது, அவங்க கூட பேசாது அப்படின்னு. இதுல அவங்கள துட்டர், துஷ்டன் சொல்லுவோம் இல்லையா, துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவோம். அதனால இறைவனை வழிபடாதவர்களை துட்டர் என்று, அதான் துஷ்டன் என்று சொல்லுகின்றார். அடுத்து என்ன சொல்லிட்டாரு, தூர்த்த வார்த்தை தொழும்பரு, அவங்க வந்து முணுமுணுத்து எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, அந்த முணுமுணுப்பெல்லாம் நீங்க காதலே கேட்காதீங்க, அவங்கள கண்ணால பாக்காதீங்க, அவங்க கூட பேசாதீங்க என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அடுத்து எம்மான் இன்பருக்கு அன்பு செய்யா அரட்டரை அரட்டு பேசும் அழுக்கரை கழுக்களாகிய கழுக்களாய பிறட்டரை காணா, அதே மாதிரி கண்ணு காணாது வாய் பேசாது அப்படின்னு சொல்றாரு. அரட்டர்னா துடுக்குத்தனமானவங்க, அரட்டனாலே துடுக்குதான். அப்ப துடுக்குத்தனமா இருக்கிறவங்க அடுத்து என்னன்னா அழுக்கரை கழுக்களாகி அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது அழுக்குன்னா மாசுன நமக்கு தெரியும், அவங்கள்ட்ட வந்து இறை வழிபாடே இல்லைனால அவங்க ஆன்மா வந்து மாசுபட்டது. சுவாமி மாசிலாமணி இல்லையா, அவர் அந்த மாசிலாமணி ஈசனை வழிபடுபவர்களுக்கும் அவங்களுடைய ஆன்மாவும் மாசு இல்லாமல் இருக்கும், ஆனா அவங்களை வழிபடாத ஆன்மா வந்து மாசா தான் இருக்கும். அதனால அவங்க மாசுடையவர்கள். சரியா, அவங்க வந்து எப்படி கடைசியில பிரட்டர் அப்படின்னு சொல்றாரு, பிரஷ்டர்னு சொல்லுவோம் உடம்புல, நெறி தவறியவர்கள், நெறியெல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைவேனே சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் என ஒரு ஏகாரம் கொடுத்து சொல்றாரு பாத்தீங்களா, சிறுநெறிலாம் சேராம திருவருள் சைவ நெறிலே சேரணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி சொல்றார் பெருந்தகை அந்த நிறைவு பதிகத்துல. அது போல அடுத்து அப்ப அந்த நெறிதவையர்களை நாம் பார்க்கவும் கூடாது, அவங்க கூட நம்ம பேசவும் கூடாது அப்படின்னு சொல்றோம். அடுத்து என்ன சொல்றாரு, செம்பன் அம்பலத்தாடிக்கு அல்லா செடுக்கரை செத்த கொத்தை சிதம்பரை சீத்தை ஊத்தை பிடுக்கரை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுல என்ன சொல்லியாச்சுன்னா, அன்பர் அல்லாதவர்கள், அடுத்து என்ன, பிறரை துன்புறுத்தும் குருட்டுத்தன்மை உடைய அறிவிலிகள், அடுத்தவங்களை துன்புறுத்தி அதுல மகிழ்கின்ற அறிவிலிகள், அவங்களுக்கு அறிவு இல்லை தான் பண்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு, அது ஒரு கொரூர புத்தி, ஆங்கிலத்துல சாட்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களை துன்புறுத்தி 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 மகிழ்ந்து கொண்டே இருக்கும்போது இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கு பலன் உண்டு இல்லையா, அடுத்தவங்களை இன்னைக்கு நம்ம துன்பப்படுத்தணும்னா அந்த கணக்கு அங்க மேல ஏறி சுவாமி நல்ல ஜம்முன்னு கணக்கெழுதி வச்சிருப்பாரு. அடுத்த பிரிவில நம்மளை யாராவது இப்படி துன்புறுத்தி கொண்டே இருப்பார்கள், நாமளே நமக்கு துன்பத்தை விலை கொடுத்து வாங்குற மாதிரி அடுத்தவங்களை துன்புறுத்துவது. அதனால் பிரத்தியார யாரையும் நம்ம துன்புறுத்த தேவையே கிடையாது, நமக்கு வகுக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழ்ந்தாலே போதுமானது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உபகாரம் பண்ணாட்டாலும் உபத்திரியம் பண்ணாம இருக்கணும், அதனால அதை மனதில் கொண்டு கண்டிப்பாக வாழ வேண்டும் என்பதை மனதில் வைக்கணும். அப்படிப்பட்ட தவறு செய்வாங்க, ஊத்தை பிணுக்கன்னு சொல்லிச்சு, ஊத்தை வாய்ன்னு சொல்லுவாங்க, வாய் ஊத்தைனா வாய் அழுக்கு, கலையில ஊத்த வாயோட எதுவும் சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படிப்பட்டவங்களுடைய வாயெல்லாம் ஊத்தை, அந்த ஊத்தை வாயுடைய பிணுக்கர், பிணக்கருங்கிறதா பிணக்கில்லாதவர்கள், அந்த பிணக்கர்களை அவர்களோடு நம்ம சேரக்கூடாது, பார்த்து பேசக்கூடாது அப்படிங்கறது அந்த பாடல்ல சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, வெண்ணீர் அது ஆடும் நமர்களை நணுகா நாய்கள் அசிக்க ஆரியங்கள் போதும் ஆதரை வேதவாத பிசுக்கரை என்று அழகாக சொல்லியாச்சு. அதாவது தில்லை என்பதிலே திருவெண்ணீர் அணிந்திருக்கக்கூடிய அடியவர்களை அணுகாதவர்களை நாய்கள் என்றே சாடுகின்றார் திருமாளிகை தேவர். அதனால என்னைக்கும் அடியார்களை நம்ம எதுவும் குற்றம் சொல்லக்கூடாது. அடியார்களை நம்ம நிந்தித்தால் அது சிவநிந்தையாகவே மாறி அதுக்கும் நம்ம கொடுமையான பலன்கள்லாம் அனுபவிக்க வேண்டி வரும். அதனால் தயவு செய்து யாரும் அடியார்களை நிந்திக்காதீர்கள். அவருடைய குணங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்குவமின்மை காரணமாக அவங்கள்ட்ட உள்ள சில குணங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க ஒதுங்கி இருந்த பேச்ச குறைச்சிருங்க, அதை விட்டுட்டு அவங்கள விமர்சனம் பண்ணி கொண்டே இருந்தால் அதுபோல நமக்கு தான் பாவமா வந்து விடும். அந்த பாவம் நமக்கு தேவையே இல்லை. இருக்கின்ற சஞ்சிதத்தையே காலி பண்ணுனா போதும். இன்னும் புதுசா ஆகாமியத்தை சேர்த்து அது திருப்பி சஞ்சிதமாகி அது நமக்கு பிராரத்தமாகி என்னைக்கு நமக்கு பிறவி நீங்கும். அதனால எக்காரணம் கொண்டும் யாரையும் நாம் எள்ளி நகையாட வேண்டாம் என்று சொல்லி அதுல சொல்லப்பட்டிருக்கும். அதாவது மாறுபட்டு பேசக்கூடியவங்க கூட நீங்க பேசாதீங்க. அதாவது சிவநிந்தை, அடியார் நிந்தை, குருநிந்தை செய்பவர்களோடு நீங்கள் பேசாதீர்கள் என்று நமக்கு சொல்லப்படுது. ஞான நூல்களை படிப்பதில் சிலருக்கு ஒரு மாறான கருத்து இருக்கும், அந்த கருத்துக்களை ஒத்துக்கிட மாட்டாங்க. அப்படிங்கும் போது அந்த அப்படிப்பட்டவங்களோட நம்ம இருக்கக்கூடாது. அவங்கள்ட்ட போய் நம்ம திருமுறை பெருமையெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. பாத்திரம் அறிந்து பிச்சை இடுன்னு இருக்கு, அவங்கள்ட்ட மட்டும்தான் சொல்லணும், பக்குவர்கள்ட்ட மட்டும்தான் சொல்லணும். திருவிழா அதாவது சேடர் சேவடிகள் சூடா திருவிழா உருவினாரை சாடரை சாக்கை மூட சழக்கரை பிழைக்க பிட்க பேடரை என்று அடுத்த பாடல விமர்சனம் பண்ற. அதனால திருவடிகளை யாருடைய திருவடிகள், அடியார்களுடைய சேடர்னா யாரு, அடியார்கள், அவங்களுடைய திருவடிகளை தலையில் சூடி வழிபடாத. இன்னைக்கும் சில இடங்கள்ல சில ஊர்கள்ல பாத்தீங்கன்னா அடியார நல்லா வணங்குறாங்க. அது அவங்களோட ஒரு பழக்கமா சில அமைப்புகள் வந்து அடியார்களை உண்மையிலே நல்ல முறையில வணங்குறாங்க. அதனால அடியவர்களுடைய திருவடியை தம் தலையில் சூடி வழிபடாத நல்லூல் இல்லாத உயிரற்ற உடம்பு போல் இருப்பவர்கள், திருவிழா உருவினார்னா உயிரற்ற உடம்பு மாதிரி கிட்டத்தட்ட பிணம் போல இருப்பவர்கள். அடுத்து பக்தியில நிலைச்சு நிக்கணும். அப்படி நிலைச்சு நிக்காம போனவங்க அடுத்து சாணாக பிடித்த கையளவை உடைய முரடர்களாகிய பொய்யர்கள், நிறைய பொய் பேசுறவங்க, அவங்களையும் வயிறு வளர்ப்பதற்காக பெரிதோர் உயிரை சிதைப்பவர்கள், தான் வாழணுங்கிறதுக்காக இன்னொரு உயிரை கொல்பவர்கள், அவங்களெல்லாம் என்னோட கண் பார்க்காது, அவங்க கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து திருக்குறிப்பருள் மாறா திருக்குறிப்பருளும் தில்லை செல்வன்பால் செல்லும் செல்வில் அருக்கரை அள்ளல்வாய கள்ளரை அவியா பாவ பெருக்கரை என்று விமர்சனம் செய்கின்றார். என்ன சொல்லியாச்சு அப்படின்னா, தில்லை பெருமான் கிட்ட போறதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும். அந்த மனப்பக்குவம் இல்லாத சுருங்கன மனம் உடையவர்கள், நரகத்துல அழுந்ததற்கு தயாராக இருப்பவர்கள், நாளும் நாளும் கெட்டு போகாதவண்ணம் தீவினைகள், தீவினை கெடுறதுக்கு தான் நம்ம இந்த இவ்வளவு பிரயாசப்படுறோம். அஞ்செழுத்த ஓதணும், அப்புறம் வந்து திருமுறைகளை ஓதணும், அப்புறம் பண்ணோட பாடணும், தீஷை பெற்றுக் கொள்ள வேண்டும், அப்புறம் சிவபூஜை செய்ய வேண்டும், அப்புறம் வந்து உழவார்பணி செய்ய வேண்டும். இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா நம்ம வினைகள்லாம் கெடுவதற்கு. ஆனா இவங்க எப்படி இருப்பாங்கன்னா வினை கெடாத மாதிரி மேல 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 வினைய சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் நரகத்துக்கு போவாங்க கண்டிப்பாக. அப்படிப்பட்டவர்களை எல்லாம் நாம் காணவும் கூடாது, அவர்களுடைய சகவாசம் நமக்கு தேவையில்லை. சரி, அடுத்த பாடல அம்பலவர் என்னும் சுருதியை கருத மாட்டா எக்கரை குண்டாம் மிண்ட எத்தரை, எக்கர் எத்தர் சொல்லியாச்சு, புத்தராகி பொக்கரை அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால அம்பலத்தில் பூத்தாடுகின்ற பரம்பொருள் இல்லையா, அவரை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு செருக்கு மிக்கவர்கள், வஞ்சகர்கள், பொய்யர்கள், அவங்களெல்லாம் என்னுடைய கண் காணாது, அவர்களோடு நான் பேச மாட்டேன் என்று மிக அழகாக சொல்லி எக்கராம் அமன் கையர் என்று இதுல புத்தர்களை சொல்லப்பட்டிருக்கு. அமன் கையர் என்று ஞானசம்பந்த பெருமான் மூன்றாம் திருமுறை 39 பதிகம் 11 பாடலில் சொல்லி இருக்கின்றார். சரி,